இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமல்லா எனக்கு ஜீவனையா. ஏசு ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமல்லா எனக்கு ஜீவனையா. என் மகிழ்ச்சி எல்லாம் பெருந்துக்கத்தில் அமிழ்ந்திருப்பேன். உன் வாக்கு தத்தம் என் பலனல்லா, வெட்கத்தால் மாண்டிருப்பேன். உமது வேதம் என் மகிழ்ச்சி எல்லாம் பெருந்துக்கத்தில் அமிழ்ந்திருப்பேன். உன் வாக்கு தத்தம் என் பலனல்லா, வெட்கத்தால் மாண்டிருப்பேன். இயேசு ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமல்லா எனக்கு ஜீவனையா. மனமுடைந்து நான் வாடும் வேளை ஆறுதல் அளித்தவரே, அருமணமுள்ள மலராக மாற்றி அமைத்தவரே. இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. தெரிந்தவரே முன்னும் பின்னும் தீங்கு அணுகாமல் சூண்டு காப்பவரே, மின்னும் பொன்னாய் உமக்காக கூடமிட்டு தெரிந்தவரே. இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, நாம் ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நம் யாவரும் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லதொரு நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு இவர்களை மன்னியும், Forgive them. நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நாம் எந்த அளவுக்கு பிறரை மன்னிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவர்களை மன்னியும் என்ற வார்த்தை யார் சொல்லியது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. வாருங்கள், வாசிக்கலாம். லூக்கா 23:35 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நாம் இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே தொங்க வைத்திருக்கிறார்கள். உடம்பெல்லாம் காயம், தலையிலே முட்கிரீடம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் அவர்களை பார்த்து அல்லது அவர்களுக்காக பிதாவிடத்திலே, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்ல முடியுமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விடாமல் பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே விடாமல் கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்காக பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடம் அல்லது தேவனிடம் இயேசு கிறிஸ்துவிடம், இயேசுவே இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நிச்சயமாகவே இது மிக ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து காட்டியிருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து பிறர்களை மன்னித்தது நிமித்தமாகத்தான் இன்று நீங்களும் நானும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மன்னிக்காமல் இருந்திருப்பார் என்றால், அல்லது பரலோகத்தில் இருக்கக்கூடிய சேனையை இங்கே வர சொல்லி அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து கிருபாதார பலியாக அவர் இருந்திருக்க மாட்டார். அவர் மன்னித்தார், அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார். இந்த மூன்றும் யாருக்காக, எதற்காக என்று கேட்பீர்கள் என்றால், உங்களுக்காக, உங்களுடைய நற்கிரியைகளை காண வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து மன்னிக்க வேண்டிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆரம்பகால திருச்சபையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 4:5 ஆதிகால திருச்சபை எப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடியவர்களாகவும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடியவர்களாகவும், ஒருவருக்கொருவர் தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்களா என்பது மிகவும் சவாலான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 4:1 நான் வாசிக்கின்றேன். 31 அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, அல்லது ஒரு திருச்சபை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்ன மாற்றங்கள் இங்கே நடந்தது என்று பார்க்கும் பொழுது, அந்த கூட்டத்திலே விசுவாசம் அதிகரித்தது, அந்த கூட்டத்திலே நம்பிக்கை அதிகரித்தது. சற்று சிந்தித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு திரளான கூட்டம், கிட்டத்தட்ட 3,000, 4,000, 5,000 என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தார் அங்கே கூடுகின்றார்கள். அவர்களுக்குள்ளே சலசலப்பு இல்லாமல் இருந்திருக்குமா? அவர்களுக்குள்ளே வேற்றுமைகள் இல்லாமல் இருந்திருக்குமா? அல்லது ஒருவர் மேல் ஒருவர் ஏதாவது ஒரு குறைவு இல்லாமல் இருந்திருக்குமா? நிச்சயமாகவே எல்லாம் இருந்திருக்கும். ஏன், அவர்களுக்குள்ளே சண்டைகள் கூட இருந்திருக்கலாம். இதற்கு முன்பதாக அவர்கள் அடித்திருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம் போல பல காரியங்கள் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது என்ன மாற்றம் என்று பார்க்கும் பொழுது, அங்கே அனைவரும் பொதுவாக சகலத்தையும் வைத்து அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்று வேதம் சொல்கின்றது, அதை பகிர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே மன்னிக்கும் குணம் வந்தது, ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய குணம் வந்தது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய குணம் வந்தது. அதனால் தான் ஆதிகால திருச்சபை வளர்ந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இன்று உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டுமா? உங்களுடைய குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டுமா? உங்களுடைய சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டுமா? சபை வளர்ச்சி அடைய வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, பிறருக்கு விரோதமாக நீங்கள் என்ன செய்திருந்தாலும், அல்லது பிறர் உங்களுக்கு என்ன செய்திருந்தாலும், அவர்களுக்கு மன்னியுங்கள், அவர்களை மன்னியுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னியுங்கள். அவ்வாறு நீங்கள் மன்னிக்கும் பொழுது பரலோகத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நாம் ஒவ்வொரு ஒருவர் மன்னிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அதிசயங்கள், அற்புதங்கள் நடைபெறக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே நாம் ஒரு தகப்பனை குறித்து நாம் வாசிக்கலாம். லூக்கா 23:44-45 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஏறக்குறைய 6:00 9:00 வரைக்கும் பூமி எங்கும் அந்தரங்கம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலைகள் நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நாம் இங்கே பார்க்கிறோம், ஒரு தகப்பனை குறித்தும் ஒரு மகனை குறித்தும் சொல்லப்படக்கூடிய ஒரு அன்பை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே யார் தகப்பன் என்று கேட்பீர்கள் என்றால், பிதாவாக்கிய தேவன். பிதாவாக்கிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். குமாரன் யார் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாக இங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கே அந்த மகன் அந்த தகப்பனை பார்த்து அவர் ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்கள். இக்கட்டான சூழ்நிலையில் இயேசு ஜெபித்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவ்வாறு அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன நிகழ்ந்தது என்று நாம் வேதத்திலே வாசித்தோம். மிகப்பெரிய காரியங்கள் அங்கே நடைபெற்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 46 நாம் வாசிக்கும் பொழுது, 45 வாசிக்கும் பொழுது, நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தரங்கம் உண்டாயிற்று, சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க பாருங்களேன். அவர் தொங்கிட்டு இருக்கிறப்ப பிதாவால் தன் மகனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என் உங்ககிட்ட என்னுடைய உயிரை நான் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு தருணத்துல, அந்த ஒரு சூழ்நிலை என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, பூமியை இருள் சூழ்ந்தது, சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்திற்குள் திரைச்சிலை நடுவில் இரண்டாக பிளந்தது. நல்ல கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த நிமித்தமாக அங்கே என்னென்ன நடந்தது என்று நாம் பார்க்கின்றோம் என்றால், இந்தந்த காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். இயற்கை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்து கலங்கம் அடைந்தது. சூரியன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்து இருள் அடைந்தது. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்து நிறைவேறினது. ஆகையால் ஒரு நல்ல மனிதன் மரிக்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சமே அதை குறைத்து அங்கே கலங்கும் என்பதற்கான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு காரணம்தான், தனக்கு எவ்வளவு தீங்கு செய்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய குணம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. பிறரை மன்னித்தது நிமித்தமாக அவர் அந்த சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்தும் மாமனிதனாக மாறியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று உங்களாலும் அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது என்று கேட்பீர்கள் என்றால், ஜெபம். ஆம், நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டிய குணம் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற குணம் உங்களுக்குள் ஆக வரும். இல்லாட்டி அப்படிப்பட்ட ஒரு குணம் வருவது மிக மிக கடினமாக இருக்காது என்று நாம் என்ன பண்றோம், பார்க்கின்றோம். ஜபம் எப்பொழுதும் எழுப்புதலின் ஆரம்பம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஜபம் வேணும் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதம் வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஜபிக்கும் பொழுது எழுப்புதல்கள் நடைபெறும். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது, மேல்வெட்டு அறையிலே சீடர்களும் மற்றவர்களும் அங்கே ஒன்றாக கூடி ஒரே மனதோடு ஜபித்தார்கள். பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் அங்கே ஊற்றுதல் நடைபெற்றது. அவர்களை ஆண்டவர் முதலாவது நிரப்பினார். அந்த சிறு கூட்டத்தை அங்கே ஆண்டவர் நிரப்பினார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக பூமியெங்கும் சென்று அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இதற்கு முன்பதாக அந்த சீடர்கள் எப்படி இருந்தார்கள்? நீ பெரியவன், நான் பெரியவன், எனக்கு அந்த பட்டத்தை கொடு, எனக்கு இந்த பட்டத்தை கொடு என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றாக கூடி ஜபித்த பொழுது, பரிசுத்தானவர் அவங்களுக்குள் வந்த பொழுது அவர்கள் சாட்சிகளாக மாறினார்கள். எழுப்புதலை செய்யக்கூடிய ஒரு பெரிய சீர்திருத்தவாதிகளாக மாறினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கூட ஆண்டவர் அப்படி மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்களால் கூடாததாக நீங்க நினைக்கலாம், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவரை முழுமையாக நம்புங்கள், அவருடைய நாமத்தை முழுவதுமாக நம்புங்கள். 2 ஏழாம் அதிகாரம் 14 வசனம் இவனமாக சொல்கின்றது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் சமூகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. அவருடைய சமூகத்தை தேடினீர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். வேதம் சொல்கின்றது, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்களா, முதலாவது தங்களை தாழ்த்துவார்கள், பிறகு ஜபம் பண்ணுவார்கள், இயேசுவின் சமூகத்தை தேடுவார்கள் அல்லது அவருடைய முகத்தை தேடுவார்கள், 4 தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். இந்த 4 காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அவருடைய பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார், அதாவது நன்மையான ஈவுகளை கொடுப்பார் என்று வேதம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு நாட்டுக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு சமுதாயத்துக்கு எப்பொழுது சீர்திருத்தம் ஏற்படும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நீங்களும் நானும் ஊக்கமாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்று நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஜபம் ஏற்பட வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது பிறரை மன்னிக்கக்கூடிய ஜபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். புதிய ஏற்பாடு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டின் மிக சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னா பிறரை மன்னியுங்கள். பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோசையுடைய பிரமாணங்கள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடை பார்க்கும் பொழுது அது மன்னிப்பின் புத்தகமாக மாறியது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு மன்னிக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி தந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. எழுப்புதல் பெறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னென்ன இருக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், முதலாவது காரணம் நாம் பிறரை மன்னிக்காமல் இருப்பது. அது எப்படி காரணமாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இந்த மன்னிப்பு என்பது நாம் பிறர் மீது வைத்திருக்கக்கூடிய கோபத்தை மாத்திரம் வெளிப்படுத்தக்கூடியதாக இல்லை. நல்ல கவனிங்க, நாம் ஒருவரை மன்னிக்காமல் மனதுக்குள் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே மேலும் மேலும் கோபங்கள் சேரும், போராமைகள் சேரும், அந்த மனிதனை குறித்ததான தீய எண்ணங்கள் சேரும். அவன் எப்பொழுது அழிக்கப்படுவான், அவனுக்கு எப்பொழுது இந்த காரியம் நடைபெறும் என்று எப்பொழுதும் அவனை குறித்து சிந்தித்து கொண்டிருப்போம். அவ்வாறு சிந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயம், பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இருதயம், அது பழுதடைந்து விடும், அதாவது அது அசுத்தமாக மாறிவிடும். ஆகையால் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை பார்க்க முடியலன்னு சொன்னா எழுப்புதலை பார்க்க முடியல. இன்னும் ஒரு சிலர் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய பேர் அவங்க முதுகில குத்தி இருப்பாங்க, ஏமாத்தி இருப்பாங்க, பணத்தை ஏமாத்திருப்பாங்க, பொருளை ஏமாத்திருப்பாங்க, அல்லது திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருப்பாங்க, அந்த வழியோடு வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்கள மன்னிக்க அவங்களுக்கு மனசு வராது, ஏன்னா அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது என்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அதை அவங்க மனசுல நினைச்சு நினைச்சு வாழ்றதுனால அவங்க வாழ்க்கையில மேல வர முடியாமலேயே போய்விட்டு கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் கிறிஸ்து இன்று உங்களை அழைக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, எதுக்குப்பா நீ இருதயத்துல பாரத்தை வச்சுக்கிற, எதுக்கு உன் மனசுல நீ கஷ்டத்தை வச்சுக்கிற, என்ன அவன் உனக்கு துன்பம் பண்ணியிருக்கிறானா, அவன் உனக்கு எடுதல் பண்ணியிருக்கிறானா, என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், அவனை நீ மன்னிச்சிரு, அவனை மன்னிச்சுட்டு நீ சுத்தமாயிரு, உன் பாரத்தை இறக்கி வச்சிரு, நீ பரிசுத்தமாய் உன் பாதையை நோக்கி போ, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றது என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். 2 காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பழைய கசப்பானதை வைத்திருக்கின்றோம். நம்முடைய இருதயத்துல முடிந்து போன கசப்பான அனுபவத்தை நம்ம வைத்து கொண்டே இருக்கிறோம். ஏசையா 43:13-18 வாசிக்கிறப்ப, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க தொடர்ந்து வாசித்துவாங்க, அந்த அதிகாரம் 19:18-19:13 இதெல்லாம் வாசிச்சுட்டே வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படின்னா நீ நடந்து போன ஒரு விஷயத்தை நினைச்சு அவனை மன்னிக்காம அல்லது அவளை மன்னிக்காம அவங்களுக்கு நீங்க இறங்காம நீங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில ஏதாவது செய்யறேன், புதுசா செய்யறேன், அற்புதத்தை செய்யற, அதிசயத்தை செய்யறேன். ஆனா நீ எனக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்களை நீ மன்னியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களா, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும்
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.